சு வெங்கடேசன் அவர்களின் வீரயுக நாயகன் வேள்பாரி. 63 அத்தியாயம். வாய் நிறைய வெற்றலையை மென்றபடி கபிலரின் குடிலுக்கு வந்தார் வாரிக்கையன். காலையிலேயே பெரியவர் வந்துள்ளாரே என்று வேகமாக வெளியில் வந்து திண்ணையில் உட்கார்ந்தார் கபிலர். உள்ளிறங்கும் வெற்றிலையின் சாற்றுக்கு இணையூறு இல்லாமல் பேச்சை தொடங்கினார். எதிரி நாட்டு அரசன் வீழ்ந்துவிட்டான் என்பதன் குறியீடாக அவன் நாட்டு காவல் மரத்தை வெட்டி எடுத்து செல்வார்கள். பரம்பின் காவல் மரம் எதுவென்று தெரியாது. அதனால் பரம்பை காக்கும் கொற்றவையின் குழந்தையான தேவவாக்கு விலங்கினை எடுத்துச் சென்றால் பரம்பை வென்றதாக பொருள். அதனால்தான் காலம்பன் கூட்டத்தை அனுப்பி தேவவாக்கு விலங்கினை எடுத்து வர சொல்லி உள்ளான் பாண்டியன் என்று நீங்கள் சொன்னதாக வீரர்கள் சொல்கின்றார்களே, அது உண்மையா? வெல்லும் வெற்றிலியை இடப்புறமாகவும் வலப்புறமாகவும் ஒதுக்கியபடியே பக்குவமாய் பேசினார் வாரிக்கையன். வெற்றிலையின் சிறப்பு மெல்லுகின்றவரின் வாயில் எவ்வளவு ஊறுமோ அதே அளவு அருகில் இருப்பவரின் வாயிலும் ஊறும். கபிலர் கை நீட்டும் பொழுதே வாய் அசைய தொடங்கிவிட்டது. வாரிக்கையன் ஒவ்வொரு வெற்றிலியாய் எடுத்துக் கொடுத்தார். வாங்கி தடம் பார்த்து மடித்தபடியே கபிலர் சொன்னார், இதுவும் காரணமாக இருக்கலாம் என்றுதான் சொன்னேன். இதுதான் காரணம் என்று சொல்லவில்லையே. அதற்கு இது காரணமாக இல்லாமல் இருக்கவும் வாய்ப்பிருக்கிறதா? இருக்கிறது. 3 வெற்றிலைகளை ஒன்றாக மடித்து இடது கடவாயின் கடைசி பல்லுக்கு கொடுத்தபடி வாரிக்கையன் கேட்டார், என்ன அது என்று? இந்த காரணத்துக்காக எடுத்து சொல்லப்பட்டிருந்தால் அவற்றை ஏன் துறைமுகத்துக்கும் களங்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும்? யவனர்கள் விலங்குகளையும் பறவைகளையும் அவர்களின் நாட்டுக்கு வாங்கிச் செல்வர். சற்றே வேறுபட்டு இருக்கிறது என்பதால் இதனை வாங்கியிருக்கலாம் என்று கூட தோன்றும். ஆனால் நம் வீரர்கள் சொல்லும் குறிப்பை பார்த்தால் தேவவாக்கு விலங்குகளை யவன நாவாய்களில் ஏற்றியதாக தெரியவில்லையே. தமிழ் வணிகர்களின் களங்களில் தான் ஏற்றப்பட்டுள்ளன. இப்போது வாரிக்கையன், எப்படி அவையெல்லாம் யவன நாவாய்கள் இல்லை என்று உங்களால் சொல்ல முடிகிறது என்று கேட்டார். எல்லாம் பட்டறிவு கணக்குத்தான். உங்கள் வாய்க்குள் போகும் வெற்றிலைகள் மட்டும் ஆண் வெற்றிலைகளாக இருக்கின்றன அல்லவா? அதுபோல அறிவை தன் இயல்பாக்கிக் கொள்வதுதான். இப்போது கண்டறிகிறானடா கபிலன் என்று சிறுவனை தட்டி கொடுத்து பாராட்டுவது போல கபிலரை பாராட்டிய வாரிக்கையன் தொடர்ந்து கேட்டார், பின்னர் எதற்குத்தான் அவர்கள் இதனை எடுத்துச் சென்றனர் என்று? இப்போது கபிலர் இந்த கேள்வி ஏன் உனக்கு தோன்ற மறுக்கிறது என்று பாரியிடம் கேட்டால் அவன் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிவிடுகின்றார். வேந்தர்கள் எந்த செயல் செய்தாலும் அது அவர்களின் அதிகாரத்துக்கானது, மனிதருக்கும் இயற்கைக்கும் எதிரானது. அதில் கூடுதலாக சிந்திக்க என்ன இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பாரியும் தேக்கனும் வேகமாக நடந்து போய்க் கொண்டிருப்பது தெரிந்தது. இங்கே போகின்றார்கள் என்று கேட்டார் கபிலர். இடப்பக்கமாக திரும்பி உதடு குவித்து வெற்றிலை எச்சிலை துப்பியபடி வாரிக்கையன் சொன்னார், வாயில் வெற்றிலை இருக்கும் பொழுது அதற்கு மட்டும்தான் வாயசைக்க வேண்டும். சாறு உள்ளிருங்கும் போது ஓசையை வேகமாக வெளியேற்றக் கூடாது. அருகில் போய் கேளுங்கள் என்று புறப்பட்டு போனார் கபிலர். பாரியும் தேக்கனும் நாகப்பச்சை வேலியின் அருகே இருந்த காலம்பனை நோக்கி போய்க் கொண்டிருந்தனர். காலம்பனோடு துறையர் குல வீரர்கள் 7 பேர் இருந்தனர். 6 இளம் வீரர்கள், 1 மிகவும் வயதான கிழவர். அவரது பெயர் ஏதோ சொன்னார்களே என்று நினைவு கூர்ந்தபடியே போனார் கபிலர். அருகில் போனவுடன் நினைவிற்கு வந்தது அவரது பெயர் அனங்கன். துறையர் குல வீரர்கள் நீண்ட பயணத்துக்கான ஆயத்தத்தோடு இருப்பதை அறிய முடிந்தது. பெரியவர் அனங்கன் எதையோ துணியர் சுற்றி கையில் வைத்திருந்தார். பார்த்தபடி தேக்கன் கேட்டான், எங்கே புறப்பட்டு விட்டீர்கள் என்று? நான் போகவில்லை. இவர்கள் 6 தான் போக போகின்றார்கள். நானும் செதிலனும் இவர்களை அனுப்பி வைத்து விட்டு வந்து விடுவோம் என்றான் காலம்பன். அதுதான் எங்கே போக போகின்றார்கள் என்று தேக்கன் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே பாரி சொன்னான், பரம்பின் காட்டுக்குள் இவர்கள் மட்டும் என் தனியாக போக வேண்டும். பரம்பு வீரர்கள் உடன் போகட்டும் என்று பாரி சொல்லி முடிக்கும் முன் சற்று தள்ளி நின்றிருந்த பரம்பு வீரர்கள் சிலர் திரையர்களோடு இணைந்து நின்றனர். அவர்களை பார்த்தபடி காலம்பன் சொன்னான், பரம்பு வீரர்கள் உடன் செல்ல வேண்டாமே என்று? ஏன் வேண்டாம் என்று சொல்கின்றாய் என்று தேக்கன் கேட்டார். இவர்களால் தாக்குப்பிடிக்க முடியாது என்றான் காலம்பன். பாரிக்கு சற்று அதிர்ச்சியாக இருந்தது. ஆடறியும் பயிற்சி முடித்த சிறந்த வீரர்கள் இவர்கள் என்றான் தேக்கன். காலம்பன் மீண்டும் சொன்னான், செய்யப்போகும் வேலைக்கு அவர்களால் ஈடுகொடுக்க முடியாது. அதனால் தான் வேண்டாம் என்கின்றேன். என்ன வேலைக்குத்தான் போகின்றார்கள்? சற்று வேகமாக இருந்தது தேக்கனின் குரல். காட்டுரிமைகளின் மந்தைக்குள் நுழைய போகின்றார்கள். மறுமொழி எதிர்பாராததாக இருந்தது. வியப்பை கடந்தும் ஐயமை மேல் எழுந்தது. காட்டுரிமைகளின் மந்தைக்குள் எப்படி போக முடியும்? அங்கு போய் என்ன செய்ய போகின்றார்கள் என்றார் தேக்கன். காட்டுரிமையின் மந்தைக்குள் பல்வேறு குணங்களை கொண்ட காட்டுரிமைகள் உண்டு. அவற்றில் மந்தையை வழிநடத்தும் காட்டுரிமையை கண்டறிய போகின்றார்கள். காலம்பன் சொல்வது கேள்விப்பட்டிராததாக இருந்தது.
காட்டெருமைகளின் குணங்களை கண்டறிய முடியுமா? அவற்றின் பின்கால் நரம்பில் அடித்து அதனை அசைவிடாமற் செய்ய திரையர்களால் முடியும் என்றுதானே கேள்விப்பட்டுள்ளோம். நீ என்ன புதிதாக சொல்கின்றாயே? அதுவெல்லாம் சூழிவேல் காலத்தில் செய்யப்பட்ட வேலைகள். அதன்பின் இத்தனை தலைமுறையாக நாங்கள் வேறு என்னதான் கற்றோம்? காட்டெருமையுடன் தானே கிடந்தோம் என்று சொன்ன காலம்பன் செய்ய போகும் வேலையை பற்றி சொன்னான். மந்தைகளை வழிநடத்தும் காட்டெருமையை இனம் காணுவதுதான் முக்கியமான வேலை. ஒவ்வொரு மந்தைக்கும் தலையெருமை ஒன்று இருக்கும். அதுதான் தான் மந்தைக்கு பெரிய ஆள் என்பதை நாள்தோறும் செயல் மூலம் காட்டிக்கொண்டே இருக்கும். அதனை தவிர அதற்கு வேறு வேலை இல்லை. ஆனால் மந்தையை வழிநடத்துவது வேறொன்றாக இருக்கும். அதுதான் ஓசைகளின் மூலமான உத்தரவை கூட்டத்துக்கு வழங்கும். அதனை கண்டறிந்து நமது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அதன்பின் அந்த மந்தையின் வழித்தடத்தை நம்மால் அறிய முடியும். காலம்பன் சொல்லுவது நம்ப முடியாததாக இருந்தது. நீ சொல்லுவது உண்மையா என்று கேட்டாள் தேக்கன். எலியை நோக்கி பூனையை பாய விடாமல் நிறுத்தும் ஆற்றல் பொதினி வேளிர்களிடம் இருந்திருக்கிறது. விலங்குகளின் குருதியில் இருக்கும் வெறியையும் பசியையும் குணத்தையும் அவர்களால் கட்டுப்படுத்த முடிகிறது. பாம்பின் வலிமையே அதன் நஞ்சுதான். ஆனால் அதற்கே தெரியாமல் அதன் நஞ்சை உருவி எடுத்து பயன்படுத்தும் ஆற்றல் பரம்பு வேளிர்களுக்கு இருக்கிறது. இவற்றோடு ஒப்பிட்டால் திரையர்களாகிய நாங்கள் கற்றுள்ளது மிக குறைவுதான் என்றான் காலம்பன். தேக்கன் சற்று தாழ்வுணர்ச்சியோடு அவனது தோளிலே தட்டி சொன்னான், நீங்கள் எவ்வளவு குறைவாக கற்றிருக்கின்றீர்கள் என்பது உடல் முழுக்க வாங்கி எனக்குத்தானே தெரியும் என்று அனைவரும் சிரித்தனர். அவர்களை அனுப்பும் வரை நாங்களும் உடன் வருகின்றோம் என்று சொல்லி பாரியும் தேக்கனும் காலம்பனோடு புறப்பட்ட பொழுது கபிலரும் உடன் நடந்து கொண்டிருந்தார். திரையர் கூட்டத்திலே மிக வயதான மனிதராக அனங்கன் தான் இருக்கின்றார். வந்த புதிதில் கபிலர் அவரோடு பேச முயன்றார். அவர் பேசும் முறையும் மொழி உச்சரிப்பும் புரிந்து கொள்ள மிக கடுமையாக இருந்தன. இவர் தமிழ்தான் பேசுகின்றாரா அல்லது வேறு மொழி பேசுகின்றாரா என்று அவ்வப்பொழுது குழப்பமாக இருக்கும். ஆனால் திரையர் கூட்டத்தில் மற்றவர்கள் பேசுவதை புரிந்து கொள்வதில் சிக்கல் எதுவும் இல்லை. அனங்கனுக்கு மிகவும் வயதாகிவிட்டதால் சொற்கள் தெளிவாக இல்லையோ என்று தோன்றியது. பொதுவாக மலை மக்கள் சொற்களை நீட்டி இழுத்தே உச்சரிப்பர். ஆனால் அனங்கனின் உச்சரிப்பு நேர் எதிராக சிறிது சிறிதாக வெட்டி வெட்டி இருக்கும். இவர் ஓசையை ஏதேதோ செய்ய பார்க்கின்றார் என்று தோன்றும். மறுகணமே வயதாகிவிட்டதால் உருவாகும் நிலையது என்று முடிவுக்கு போவார் கபிலர். பேசவே அவ்வளவு தடுமாறும் அனங்கனை இவ்வளவு கடினமான வேலைக்கு ஏன் கூட்டி போகின்றார்கள் என்று எண்ணியபடி நடந்தார் கபிலர். காலம்பன் காட்டெருமைகளின் மந்தைக்குள் போவதை பற்றி கூறினார். ஒரு மந்தையை கண்டறிந்து அதற்கு தெரியாமலேயே அதை பின்தொடர வேண்டும். அந்த மந்தையில் உத்தரவு பிறப்பிக்கும் எருமை எதுவென்று கண்டறிய வேண்டும். இதற்கே வாரக்கணக்கில் ஆகும். அதுவரை காடு மலைகளில் அதை கண்ணீர் படாமல் கொம்புகளுக்கு தப்பி வாளின் வசம் பிடித்துக் கொண்டே போக வேண்டும். உத்தரவு பிறப்பிக்கும் எருமையை கண்டுபிடிப்பதுதான் மிக மிக முக்கியம். அதன் சிறுமலும் கணைப்பும் தலையாட்டலும் தனித்துவமிக்கதாக இருக்கும். அதனை கண்டுபிடித்து கணப்போசியை மடக்கி எதிரி கணிப்பை வெளியிட வேண்டும். அது எளிய செயல் அல்ல. மா மனிதர்களால் மட்டுமே முடியக்கூடியது. இப்பொழுது அதனை செய்யக்கூடிய ஒரே மனிதராக அடங்கன் மட்டுமே இருக்கிறார். மற்றவர்கள் எல்லாம் போரிலே இறந்துவிட்டனர் என்று பெரியவரை கை காட்டி சொன்னான் காலம்பன். தெக்கனும் பாரியும் அனங்கனை பெருவியப்போடு பார்த்தனர். கபிலருக்கு இப்பொழுதுதான் அவர் பேசும் முறையின் காரணம் புரிந்தது. ஓசையை கொண்டு வேறோர் உயிரினத்துக்குள் புக முடியும் மாமனிதனான அனங்கன் அமைதியாக முன்னடந்து கொண்டிருந்தார். காலம்பன் தொடர்ந்தான், அந்த குறிப்பிட்ட காட்டுரிமை கண்டறியப்பட்டு விட்டார் போதும். அதன் பின் நடக்க வேண்டியவற்றையெல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இவ்வளவு எளிதாக சொல்கின்றானே என்ற வியப்போடு பார்த்தான் தேக்கன். முன்னால் போகின்ற அறுவரும் யார் என்பது இப்பொழுதுதான் புரிய தொடங்கியது. காலம்பன் சொன்னான், காட்டுருமை யானையை விட வலிமை வாய்ந்தது. ஆனால் யானையைப் போல கூருணர்ச்சி கொண்டதென்று எளிதில் ஏமாற கூறியது. ஒருபோதும் அச்சத்தோடு அவற்றை அணுகக்கூடாது. சிறு பூச்சி ஒன்றை நசுக்கி அழிக்கும் ஆணவத்தோடு தான் அதனை அணுக வேண்டும். அதன் முன்புற நெற்றி இருப்பினை விட வலிமையானது. அதனை மட்டுமே அது நம்பியிருக்கும். ஆனால் அதை தவிர முழு உடலும் மிச்சமிருக்கிறது. காட்டில் இதுவரை கேள்விப்பட்டிராதவற்றை கேட்கும் புதிய மனிதர்களைப் போல பாரியும் தேக்கனும் காலம்பனின் குரலை கவனித்துக் கொண்டிருந்தனர். கபிலரோ மூவரையும் ஒரு சேர கவனித்துக் கொண்டிருந்தார். காலம்பன் தொடர்ந்தான், ஆண் காட்டெருமை விரைவில் காது கேட்கும் ஆற்றலை இழந்துவிடும். பரம்பின் ஆசான், பரம்பின் தலைவன், பரம்பின் விருந்தினன் ஆகிய மூவரையும் எந்த வேறுபாடும் இல்லாமல் வியப்பின் விளிம்பில் ஒரே நேர்கோட்டில் நிறுத்தின காலம்பனின் சொற்கள். அவன் சொன்னான், ஆண் காட்டெருமையின் காது மடல்களுக்குள் மயிர்கால்கள் அடர்ந்து முளைக்கும். அவற்றுள் சிறு கொடுக்கு வகை பூச்சியினம் அதிகம் அடையும். அதனை காட்டெருமையால் ஒன்றுமே செய்ய முடியாது. பூச்சியினம் கட்டும் கூடு காதுகளை அடைத்துக் கொள்வதாலோ அல்லது தொடர்ந்து உள்ளுக்குள் கொத்தி கொண்டே இருப்பதாலோ ஆண் காட்டெருமை கேட்கும் ஆற்றலை முழுமையும் இழந்து விடுகிறது. ஆனால் பெண் காட்டெருமையின் காது மடல்களில் மயிர்கால்கள் முளைப்பதில்லை. எனவே அது காது கேட்கும் ஆற்றலை இழப்பதில்லை. குட்டியோடு நகரும் பெண் காட்டெருமைகளை சுற்றியேதான் ஆண் காட்டெருமைகளின் நடவடிக்கைகள் இருக்கின்றன. பெண் காட்டெருமைகள் மிக கட்டுப்பாடு கொண்டவை. அவை வழிநடத்தும் தலைமையின் கனப்பொழி கொண்டே செயல்படுபவை. மந்தைகளை வழிநடத்தும் பெண் காட்டெருமை வயதானத்தாகத்தான் இருக்கும். அதனை அறிந்து பின்னங்கால் நரம்பை சரிக்க வேண்டும். அதன் வேகத்தை முழுமுற்றாக கட்டுப்படுத்திய பின் நம்முடைய வேலையை தொடங்க வேண்டும். சீண்டலின் மூலமும் செருமலின் மூலமும் நாம் அதனை முன்னகர்த்திச் செல்லலாம். மந்தை முழுமையும் அதை நகர்த்தி கொண்டு வந்துவிடும். ஆனால் இந்த கட்டத்தை அடைவது எளிதன்று. வேலையை செய்ய போன 6 பேரையும் ஒரே நாளில் முட்டி தூக்கி கொன்ற நிகழ்வுகள் நிறைய இருக்கின்றன. காட்டெருமைகள் நாள் முழுவதும் விளைக்காமல் ஓடக்கூடியவை. எந்த மேட்டிலும் பள்ளத்திலும் விடாது ஓடுபவை. அவற்றின் ஓட்டத்துக்கு முழு நாளும் தாக்கு பிடிக்கக்கூடியவன்தான் இந்த பணிக்குள்ளே இறங்க முடியும். காட்டுக்குள் எங்களின் ஓட்டங்களை காட்டெருமைகளிடம் இருந்துதான் தொடங்குகின்றோம். அவையே எங்களின் ஆசான்கள் என்றான் காலம்பன். ஏறக்குறைய பேச்சற்று இருந்தனர் மூவரும். தேக்கனுக்கு நிறைய கேள்விகள் உருவாகின. ஆனால் அவையெல்லாம் மிக எளிதான கேள்விகள். காட்டெருமைகளின் காது மடல்களுக்குள் நுழைந்து காலம்பன் பேசிக் கொண்டிருக்கின்றான். அவனிடம் போய் இதனையா கேட்பது என்று தோன்றியதால் எதையும் கேட்கவில்லை. அமைதியே நீடித்தது. அமைதியை குலைத்து சற்றே குரல் உயர்த்தி காலம்பன் சொன்னான், மலை மக்களுக்கு பகை கொள்ள தெரிவதில்லை. ஆனால் பகை வளர்க்காமல் குளம் காக்க முடியும். காலம்பனின் ஆவேசம் மிகுந்த சொற்களால் தன்னிலைக்கு வந்தான் தேக்கன். இப்பொழுது இதனை சொல்லும் காரணம் என்ன என்று சிந்தித்தான். காலம்பன் தொடர்ந்தான், எவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் நாங்கள் அவர்களை அழிக்காமல் எங்களை காத்துக் கொள்ளும் போரினை மட்டுமே நடத்தினோம். அதனாலேயே அழிக்கப்பட்டோம். இனியும் நாம் அப்படி இருந்துவிடக் கூடாது. குரலின் ஆவேசம் உச்சத்தில் இருந்தது. என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய் என்று கேட்டான் பாரி. பச்சை மலையின் 4 திசைகளிலும் 4 காட்டருமை மந்தைகளை வழிநடத்தும் ஆற்றலை நாம் பெற்றாக வேண்டும். அதற்கு இணையான ஆற்றல் கொண்ட படை இவ்வுலகில் இல்லை. தேக்கன் வியந்து நின்ற போது காலம்பன் சொன்னான், யானை படைகளை ஆனாலும் அவை பழக்கப்படுத்தப்பட்டவைதான். காட்டெருமைகளை பழக்கப்படுத்த முடியாது. அவற்றின் சீற்றம் யானை கூட்டத்தை நடுக்க செய்துவிடும். அதுவும் பழக்கப்படுத்தப்பட்ட யானைகளை விட வலிமை குன்றிய உயிரினம் காட்டில் வேறுதுவும் இல்லை. விலங்குகளின் இயற்கையான ஆற்றலை எதிரிகளை நோக்கி பாயிவிடும் பொழுது மிஞ்சுவது எதுவும் இருக்காது. சொல்லிய வேகத்தில் பாரியை பார்த்தான். சுண்டா பூனியை ஏவி திரையர் குல வீரர்கள் 8 பேரை வீழ்த்தியவன் பாரி. பேச்சு நின்ற கணத்தில் பாரியின் சிந்தனையிலும் சுண்டா போனியே வந்து சென்றது. காலம்பன் தொடர்ந்தான், நாங்கள் கவனக்குறைவாக இருந்துவிட்டோம். பாண்டியர் படை அடர் மழை நாளில் எங்கள் குடில்களை சூழ்ந்த போது அனங்கன் ஒருவன் மட்டுமே வெளியில் இருந்திருந்தார் கூட போதும். காட்டுருமை மந்தையை கொண்டு அவர்களின் யானை படையை முழுமுற்றாக அழித்திருப்பேன். காலம்பன் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது சற்றே மெலிந்த உடலோடு அந்த கிழவன் காட்டுருமையின் வாசத்தை நுகர்ந்தபடி முன்னே போய்க் கொண்டிருந்தான். வலிமையை விட நுட்பமே ஆற்றல் வாய்ந்தது என்பதை காலம் மீண்டும் மீண்டும் சொல்லி தருகிறது என்று எண்ணியபடி பின் தொடர்ந்தான் பாரி. 2 நாள் நடந்து 6 குன்றை அடைந்தனர். இங்குள்ள மக்கள் எதிரில் உள்ள வவ்வால் மலையின் பின்புற சரிவில் ஒரு மந்தை மேய்வதாக சொன்னார்கள். ஆபத்தான சரிவு பகுதி அது. அதில் இறங்கி போவது கபிலருக்கு நல்லது அன்று. அவரை மட்டும் விட்டுவிட்டு போக முடியாத நிலையில் பாரி சொன்னான், அருகில் வந்துவிட்டதல்லவா? நீங்கள் மந்தையை கண்டறிந்த அந்த அறுவரையும் அனுப்பி வைத்து விட்டு வாருங்கள். நான் கபிலரை அழைத்துக் கொண்டு எவ்வியூர் திரும்புகிறேன் என்று தேக்கனும் காலம்படும் சரி என்று சொல்லி இருவரையும் அனுப்பி வைத்தனர். பாரியும் கபிலரும் எவ்வியூர் நோக்கி நடக்க தொடங்கினர். பேச்சு காலம்பன் சொன்னதை பற்றியதாக இருந்தது. பகை வளர்க்காமல் குளம் காக்க முடியாது என்று காலம்பன் சொல்கின்றானே, அது சரிதானா என்று பாரி கேட்டார். பகை காட்டினிலும் விளையும் நெருப்பு போல பரவிக்கொண்டு ஆற்றலை பெருக்கிக் கொண்டும் இருக்கும் என்று கபிலர் சொல்லி முடிக்க முன் பாரி சொன்னான், ஆனால் அழித்துக் கொண்டு இருக்கும். இப்போது கபிலர், அழித்தல் எல்லா விதத்திலும் தவறானதா என்ன? எல்லா விதத்திலும் தவறென்று ஆனால் எல்லாவற்றையும் அழிக்கும். ஒரு கட்டத்தில் உங்களால் பிரித்துறைய முடியாது. அவனது சொல்லின் ஆழத்தை பற்றி சிந்திக்கும் போது நிறுத்தாமல் தொடர்ந்தான் பாரி. காட்டெருமையின் காது மடல்களில் உள்நுழைய முடியா ஓசையை கணிக்க முடிந்த திரையர்களால் அடர் மழையின் ஓசையில் யானை படை வருவதை கணிக்க முடியாமற் போயிருக்கிறது. கவனம் கொள்ளுதல் தான் முக்கியம், பகை வளர்த்தல் அன்று. இப்போது கபிலர், நீ சொல்வது சரிதான், கவனம் கொள்ளுதல் தான் முக்கியம். ஆனால் அழிக்கப்பட்டவனின் குரல் அப்படித்தானே இருக்கும்? நிலம் இழந்தவன் குளம் இழந்தவன் உயிர் வாழ ஒரே காரணம் பகை முடிக்கத்தானே. அதனால் தான் நானும் சொல்கின்றேன், அபகரித்துக் கொண்டவன் நம்முடைய வளங்களையும் சேர்த்து மேலும் வலிமை அடைவான்.
இழந்தவர்கள் பகை மட்டும் வளர்த்துக் கொண்டிருந்தால் வலிமை கூடாது. இருப்பது ஒரே ஒரு அணங்கள். அவன் இறந்துவிட்டால் திரையர்களின் வலிமை இன்னும் குறையும். பாரியின் சொற்கள் பாறைகள் உருள்வதைப் போலத்தான் எந்த கணத்திலும் மேலே போட்டு அமுக்கும். அமுக்கிய சொல்லில் இருந்து மீண்டெழ கபிலர் நினைத்துக் கொண்டிருந்த பொழுது பாரி சொன்னான், நான் உங்களை அழைத்துக் கொண்டு எவ்வியூர் திரும்புகிறேன் என்று சொன்னதுக்கு அதுதான் காரணம். தேக்கனை காலாமனிடம் பேச சொல்லியிருக்கின்றேன். இப்போது பயிற்சி தேவைப்படுவது மந்தையை வழிநடத்தும் காட்டருமைக்கன்று, உடன் செல்லும் மனிதர்களுக்குத்தான். அணுக்கனை போல அதிதிறமையுள்ள ஆசானிடம் எவ்வித பயிற்சியும் பெறாமல் மாதக்கணக்கில் நாம் மீனடித்துள்ளோம். பகை நெருப்பைப் போல பரவும் என்று சொன்னீர்கள் அல்லவா? இங்கு என்ன நடந்துள்ளது? ஒற்றை குச்சியில் மட்டுமே எரியும் நெருப்பை அடுத்த குச்சிக்கு கூட பரவாமல் வைத்திருக்கிறது. கபிலர் சொன்ன ஓமை எப்படி தவறானது என்பதை கபிலருக்கு பாரி சொல்லிக் கொண்டிருந்தார். அதை கேட்டபடி சற்றே அமைதியாய் கபிலர் வந்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்துக்கு பின் பாரி கேட்டான், ஏன் ஏதும் பேசாமல் வருகின்றீர்கள்? எவ்வியூரில் இருந்து புறப்படும் பொழுது வாரிகையன் சொன்னார், கற்றுக்கொண்டான் கபிலன் என்று. இப்பொழுது நீ கல்லாத கபிலனை எவ்வியூருக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றாய். மெல்லிய சிரிப்போடு பாரி மறுமொழி சொன்னான், நீண்ட ஒளிக்குறி போடும் பேசும் மலை மக்களுக்கு நடுவில் வெட்டி வெட்டி ஒளியை பயன்படுத்துகின்றாரே என்று அணங்கனை கண்டறிய முயன்றது நீங்கள் மட்டும்தான். அதை கூட கண்டறிய முடியாதவர்களாகத்தான் நாங்கள் இருந்துள்ளோம். பேசியபடியே குன்றின் உச்சியில் இருந்து இடப்புறமாக இறங்க தொடங்கினர். உச்சி பொழுது மலை மடிப்புகளை நின்று பார்க்க தோன்றியது. சிறிது நேரம் குன்றின் உச்சியிலே நின்றார் கபிலர். தென்கிழக்கு திசையை பார்த்தபடி சொன்னார், அந்த மூன்றாம் குன்றை கடந்தால் எவ்வியூரை அடையலாம், சரிதானே?
இல்லை என்றான் பாரி, எவ்வியூர் இருப்பது இடப்புறத்தில்.
அப்படியென்றால் நாம் ஏன் தென்கிழக்கு திசையை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்றோம்? இடப்புற காட்டை அல்லவா ஊடறுத்து போக வேண்டும்?
சரியான திசையில் போவதாக இருந்தால் அப்படித்தான் போக வேண்டும். ஆனால் இக்காட்டுக்குள் பரம்பு மக்கள் யாரும் காலடி எடுத்து வைக்க மாட்டோம்.
ஏன்? இது ஆளி காடு. ஆளியா? கொடூர விலங்கு என்று சொல்வார்களே, அதுவா?
ஆம், அது ஈன்ற குட்டியின் முதல் வேட்டையை யானைதான். யானையின் தந்தத்தை பீய்த்து அதன் குருத்தை தான் விரும்பி உண்ணும் என்பார்கள்.
அவ்விலங்கு இன்னும் இருக்கிறதா?
இல்லை, எப்பொழுதோ அழிந்து விட்டது.
சிறிது நேரம் பேச்சின்றி நடந்த கபிலர், அப்படி ஒரு விலங்கு உண்மையா இருந்திருக்கும் என்று நீ நம்புகின்றாயா?
இருந்திருக்காது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா?
நான் அவ்விலங்கை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆனால் எதுவும் நம்பும்படியாக இல்லை. மிகைப்படுத்தப்பட்ட கதையாக இருக்கலாம் அல்லவா? மெல்லிய சிரிப்பை வெளிப்படுத்தியபடி பாரி சொன்னான்,
வெறும் கதையை நம்ப நாங்கள் குழந்தைகள் அல்ல.
அப்படியென்றால் வேறு எதை வைத்து சொல்கின்றாய்? குகை பாறைகளில் முன்னோர்கள் வரைந்த ஓவியம் எதுவும் இருக்கிறதா?
இல்லை, அவற்றை விட பெரிய சான்று இருக்கிறது.
என்ன?
இம்மலை தொடர் முழுவதும் எறும்பு கூட்டங்கள் போல அலைந்து திரியும் யானைகள் எதுவும் இன்று வரை ஆளிக்காட்டுக்குள் நுழைவதில்லை.
கபிலர் மிரண்டு நின்றார்.
உயிரினங்களிலே அதிக நினைவாற்றல் கொண்டது யானைதான்.
ஆம் என்று தலையசைத்தார் கபிலர்.
அது மட்டுமன்று, யானைகளுக்கு மனிதர் சொல்லும் கதைகள் தெரியாது.
பாரியின் சொற்கேட்டு மீள முடியாமல் நின்ற கபிலர் சற்று நேரம் கழித்து கேட்டார், உங்களை பொறுத்தவரை ஆளி இருந்தது வியப்பன்று, அழிந்ததுதான் வியப்பு.
இல்லை என்றான் பாரி, எங்களை பொறுத்தவரை ஆளி அழிந்ததில் வியப்பேதும் இல்லை.
ஏன்?
அழிவுகளை மட்டுமே செய்யும் உயிரினம் காட்டில் நிலைத்து வாழ முடியாது. ஏனென்றால் அது இயற்கைக்கு எதிரானது.
கபிலர் நிற்கும் இடம் நோக்கி மேலேறினான் பாரி.
விதையை நடாதவன் கிளையை ஒடிக்க இயற்கை அனுமதிக்காது.
கண்ணுருட்டி பார்த்து கொண்டிருந்த கபிலரின் தோளிலே கையை வைத்து பாரி சொன்னான்,
இயற்கையை அழிப்பவரை இயற்கை அழிக்கும்.
இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை எனக்கு தெரிவிக்க முருகன் .dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.